கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களுடன் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக சேர்ந்து வந்து அவருக்கே நம்முடைய துதிகளையும் நன்றிகளையும் நாம் ஏறெடுக்க தேவன் இன்றைய நாளில் நமக்கு செய்த இந்த மாபெரும் சுலாக்கியத்திற்காக நம்முடைய நன்றிகளையும் தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு ஒரு ஆகாரமாக இன்று நாம் ஒரு தலைப்பிற்குள்ள கடந்து செல்லலாம். இன்று நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு, அன்பான சகோதர சகோதரிகளே, மனசாட்சியின் குரல், குற்ற உணர்வு, கில்ட், தி வாய்ஸ் ஆஃப் கான்சைன்ஸ். மனசாட்சியின் குரல், குற்ற உணர்வு, கில்ட், தி வாய்ஸ் ஆஃப் கான்சைன்ஸ். சப்ஜெக்ட் நாம கேட்கும் பொழுது எப்பொழுதுமே அந்த செய்தியினுடைய தலைப்பை முதல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப உதவும். ஒரு வகையில் சொல்ல போனா அந்த தலைப்புகளில் தான் எல்லா விஷயம் இருக்குது, அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ சில வினோதமான தலைப்புகள் வரும் பொழுது கூட அந்த தலைப்புல என்ன விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்குது அதை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கப்புறம் அந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய கருத்துக்களை நாம் தியானிக்கும் பொழுது அன்றைய அந்த செய்தி நம்முடைய இருதயத்துல அதிகபட்ச அளவுக்கு நமக்கு நினைவு இருக்கும், புரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ அது போலதான் இன்னைக்கும் கூட ஒரு கேள்விப்படாத மாதிரியான ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம், அதை வந்து தலைப்பாக கொண்டு தேவனுடைய செய்தி நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். மனசாட்சியினுடைய குரல், குற்ற உணர்வு. இதைய நம்ம சிம்பிளா சொன்னோம்னா இப்படி மனசாட்சியினுடைய குரலாகிய குற்ற உணர்வு. இந்த தலைப்புல என்ன இருக்குன்னா மனசாட்சி நம்ம புரிஞ்சிருக்கிறோம், மனசாட்சிக்கு ஒரு குரல் இருக்குது, அது இப்ப நாம் தெரிஞ்சுக்க போறோம். அந்த குரல் வேற எதுவும் இல்லை, குற்ற உணர்வு. குற்ற உணர்வுங்கிறது நாம் தனியா தெரிஞ்சிருக்கிறோம், மனசாட்சிங்கிறது நாம் தனியா தெரிஞ்சிருக்கோம். ஆனா இது ரெண்டையுமே ஒரு தொடர்பு படுத்தி தான் இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சி இருக்குது, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மனசாட்சி மிக மிக முக்கியமான ஒரு ஒன்று. நீங்க வேணா செக் பண்ணலாம், புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் அவங்க எழுதின நிரூபத்துல எவ்வளவு முறை மனசாட்சி பத்தி பேசியிருக்கிறாங்க. அந்த மனசாட்சி பற்றி அவ்வளவு முறை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அதை நாம காத்துக்கொள்வது, அதை நாம கவனிப்பது, அது எந்த வகையில் நம்ம கிட்ட பேசுது அப்படிங்கறத நம்ம உணர்ந்து கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. எளிமையாக சொல்ல போனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அந்த மனசாட்சி என்பது மிக முக்கிய முக்கியமான ஒன்று. நம்முடைய மனசாட்சியை நாம் ரொம்ப ரொம்ப அங்க கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா நம்முடைய மனசாட்சிக்கு ஒரு குரல் இருக்கு. அப்படின்னா நம்முடைய மனசாட்சி நம்ம இடத்துல பேசுவதற்கு ஒரு ஒரு குரல் கொடுக்குது நம்ம கிட்ட. அது ஒரு விதத்துல ஒரு வழியில தான் நம்ம கிட்ட பேசுது. நம்முடைய மனசாட்சி நமக்கு அநேக விஷயங்களை உணர்த்துது. நாம் தேவனுக்கு பிரியமா செய்துட்டு இருக்கிறோமா, தேவனுக்கு விரோதமா செய்துட்டு இருக்கிறோமா, ஆவியின்படி ஜீவித்துட்டு இருக்கிறோமா, மாம்சத்தின்படி ஜீவிக்கிறோமா, இவ்வளவு விஷயங்களையும் நம்முடைய மனசாட்சி தான் நமக்கு உணர்த்துது. ஆனா அது எப்படி உணர்த்துதுன்னா அது ஒரு சத்தம் கொடுக்குது நமக்கு, அது ஒரு குரல் யூஸ் பண்ணுது, ஒரு குரல் பயன்படுத்துது. அந்த குரலின் மூலம் நம்ம கிட்ட பேசுது. அந்த குரல் என்னன்னா நமக்குள்ள தோன்றுகிற குற்ற உணர்வு, தி கில்டி கான்சியஸ். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா குற்ற உணர்வு என்று சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? சரி, குற்ற உணர்வு பத்தி நாம அங்க பின்னால நாம அங்க பார்ப்போம். ஆனா முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சகோதர சகோதரிகளே இந்த மனசாட்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப சில வசனங்கள் நாம் வாசிக்கலாம், ஆதார வசனம் கூட நாம் உங்களுக்கு தந்தோம். என்னன்னா 1 தீமோத்தேயு 1:18 கடைசி பாகம் மாத்திர வாசிங்க. கடைசி கரெக்ட், அது மாத்திர படிங்க. பாருங்க அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயு தன்னுடைய குமாரன் போல இருந்துட்டு அவருக்கு அங்க எழுதும் போது நல்லா தெரியும் அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயுக்கு அநேக விஷயங்கள் அங்க அவர் அறிவுரையாக ஆலோசனையாக தருகிறார். சோ அப்போ தரும் பொழுது அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரை ஒரு ஆலோசனை இங்க நாம் கவனிக்கிறோம். அது இன்றைக்கு நமக்கும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக அறிவுரையாக அங்கிருக்கு. தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. பொதுவா நம்ம விசுவாசத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கிறோம் இல்லைங்களா, நம்பிக்கைக்கு கண்டிப்பா கொடுக்கிறோம், சத்தியத்துக்கு ரொம்ப ரொம்ப கொடுக்கிறோம். பட் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எப்பயுமே தவற விட்டுடுறோம், அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். ஆனா வசனத்துல இருக்கு, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபைக்கு அவர்கள் எழுதும் பொழுது இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. நீ விசுவாசம் மாத்திரம் இல்ல, எப்படி இருக்கணும், நீங்க நல் மனசாட்சி. நம்ம பேசுறது மனசாட்சி, ஆனா அந்த மனசாட்சி எப்படி இருக்கணும் அப்போஸ்தல் பவுல் சொல்றார், அது ஒரு நல்ல மனசாட்சியா இருக்கணும். அப்ப கெட்ட மனசாட்சி கூட இருக்கு சில சமயங்கள். அப்போ நீங்க விசுவாசம் மாத்திரம் இல்ல சகோதரர்களே, நீங்க நல் மனசாட்சி உடையவர்களாக கூட இருக்க வேண்டும், அது அவசியம். அப்படி இருக்க முயற்சி செய்யுங்க. அதே சமயத்தில் நீங்க ஐந்தாம் வசனம் படிக்கலாம், அங்கே கூட நாம அந்த மனசாட்சி பத்தி அப்போஸ்தல் பவுல் பேசுறார். பாருங்க கற்பனையின் பொருள் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த அன்பு தான் கற்பனை என்று நாம புரிந்து கொள்ளும் போது, ஆனா அந்த அன்பு எவைகளின் மூலம் பிறக்கக்கூடிய அன்பா இருக்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு மூன்று விஷயத்தை அப்போஸ்தல் பவுல் அங்க குறிப்பிடுறார். அப்படி இந்த மூன்று விஷயங்களை அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை கவனிப்போம். மறுபடியும் வசனத்துல சுத்தமான இருதயத்திலையும் பாருங்க அங்க என்ன வருது, நல் மனசாட்சியிலும் அப்புறம் விசுவாசத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. நல் மனசாட்சி கற்பனையின் பொருள் அன்பு தான், ஆனாலும் கூட அந்த அன்பு எதில் எல்லாம் பிறக்கணும்னு சொல்றாரு, சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, அப்புறம் மாயமற்ற விசுவாசம். பாருங்க இந்த எலிமெண்ட்ஸ், இந்த மூன்றின் மூலம் வரக்கூடிய அன்பு தான் கற்பனையின் பொருள். நம்ம அன்பு பத்தியே பார்க்கிறோம், தியானிக்கிறோம், ஆனா சில சமயங்கள்ல அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும், எதன் மூலம் உருவாகக்கூடிய அன்பா இருக்கணும், எதன் மூலம் தான் அந்த மாதிரி அன்பு உருவாகும்னா இந்த மூன்று விஷயம். அந்த மூன்று விஷயத்துல நமக்கு கண்டிப்பா விசுவாசம், நாம காத்துக்கொள்ள முயற்சி பண்றோம், பிரயாசப்படுறோம், கவனம் செலுத்துறோம், சுத்தமான இருதயம் பற்றி நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய தியானங்கள் நம்ம பண்கிறோம். ஆனா அந்த ரெண்டாவது விஷயம் நல் மனசாட்சி, அதுவும் கவனிக்கணும். அப்போஸ்தல் பவுல் அந்த வார்த்தை கூட அங்க பயன்படுத்துறார். இன்னும் சில வசனங்கள் படிக்கலாம் மனசாட்சி பற்றி. எபிரேயர் 9:14 பாருங்க, கர்த்தர் இயேசுவினுடைய அந்த விலையேற பெற்ற பலியினுடைய விலை கிரயம் எதற்கு இங்க பயன்படுத்தப்படுது, இதெல்லாம் நம்ம வசனங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அங்க இருக்கிற விஷயத்துக்கான முக்கியத்துவம் அங்க புரியுது. மறுபடியும் படிங்க அந்த வசனம்,
நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு.
பாருங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தம் தேவனுடைய தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும் படிக்கு. பாருங்க, உங்களுடைய மனசாட்சியை என்ன பண்ணணும், செத்த கிரியைகள் அற. பாருங்க சுத்தி கருப்பது எவ்வளவு நிச்சயம், நம்ம ரேன்சம் கூட புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய அந்த விலை கிரயம், அந்த ரத்தம், அதனுடைய மகிமை, அதனுடைய உன்னதம் பற்றி நிறைய தியானம் பண்றோம். ஆனா இந்த வசனத்துல பார்க்கும் போது அவருடைய ரத்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் எல்லாம் ஊழியம் செய்யணும்னா அவருடைய ரத்தம் எதை சுத்தம் பண்ணணும், நம்மளுடைய மனசாட்சியா எந்த எதுல இருந்து சுத்தம் பண்ணணும், ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்ப மனசாட்சி அது செத்த கிரியைகள் அற சுத்திகரிக்கப்படணும், சுத்திகரிக்கப்படுதுன்னு கூட அங்க சொல்றாரு, அது கூட கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் தான். சோ நம்ம மனசாட்சி எவ்வளவு முக்கியமா இருக்குது. இன்னொரு வசனம் பாருங்க, 3 பேதுரு 1:16
கிறிஸ்து கேட்ட உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல்மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள்.
பாருங்க, ஒருவேளை நமக்கு தங்களுடைய பலவீனத்தின் மூலம், அறியாமையின் மூலம், இல்லாட்டி சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தனால தங்களுடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டு யாராவது அங்க கெடுதல்கள், தீமை, இடரல்கள் ஏற்படுத்தினா கூட அவங்கள் வெட்கப்படுத்தும்படி பேசுங்க, சொல்லுங்க, அதெல்லாம் எதுவும் சொல்லல. நீங்க எப்படிப்பட்டவங்களா மாத்திரம் இருங்க, எப்படிப்பட்டவங்களா மாத்திரம் இருங்க, நல் மனசாட்சி உடையவங்களா இருங்க. நல் மனசாட்சி ரொம்ப முக்கியம், மனசாட்சி முக்கியம், நல் மனசாட்சி இன்னும் ரொம்ப முக்கியம் புதிய சிருஷ்டிகள். அப்போ அப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு மூன்று வசனத்தா காண்பிச்சிருக்கோம். ஆனா நல் மனசாட்சி, நல் மனசாட்சி குறிச்சு அப்போஸ்தலர்ஸ் நிறைய பேசுறாங்க. அவங்க அப்படி பேசும்போதெல்லாம் எந்த டாபிக்ல தான் அவங்க பேசுறாங்கன்னா, என்னைக்கு எப்பையெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் அவங்க கொடுக்கறாங்களோ, எங்கெல்லாம் சில ஸ்பிரிச்சுவல் போதனைகள் அவங்க கொடுக்கறாங்களோ, அதுல ரொம்ப ஆழமான, ரொம்ப அவசியமான சில போதனைகளாக அங்க இருக்கு. கண்டிப்பா புரிஞ்சுக்கொள்ளணும், எப்பையெல்லாம் ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் வந்துட்டு அப்போஸ்தலர்கள் இல்லாட்டி வேதத்தை எழுதின மனுஷங்க ஸ்பிரிச்சுவலா பேசுறாங்களோ, அது முழுக்க முழுக்க தேவனுடைய இன்ஸ்பிரேஷன் தான், முழுக்க முழுக்க தேவனுடைய இன்ஸ்பிரேஷன், தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதலினால் தான் அங்க பேசுறாங்க. அப்படி பேசும் போது அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை மனசாட்சி. அதே மனசாட்சி ஒரு புது சிருஷ்டிக்கு அது நல்ல மனசாட்சியா இருக்கணும்னு அங்க சொல்றாங்க. சோ இந்த மனசாட்சி வேதத்துல இப்ப நாம இவ்வளவு விஷயங்கள்ல பார்த்தோம். என்னது இந்த நல்ல மனசாட்சி? அன்பான சகோதர சகோதரிகள், நாம் ஜஸ்ட் சிந்திக்கலாம், நம்மளே கூட பேசுறோம் மனசாட்சிங்கிற வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம். ஆக்சுவலா மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயம் செய்யுது, அதனுடைய பங்கு என்ன, நம்மளுடைய மனசாட்சியுடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன, நம்ம மனசாட்சி நம்ம எப்படி எல்லாம் உணர்றோம், அது எப்படி எல்லாம் நாம் கவனிக்கும், அதாவது ரொம்ப எளிமையா அதற்கு ஒரு விளக்கம் நாம தரணும் தர வேண்டும்னா, இந்த மனசாட்சி வைத்து தான் நன்மை எது தீமை எதுன்னு நாம் தீர்மானிக்க முடியும். இல்லாட்டி கூட என்ன சொல்லணும்னா, நன்மை எது தீமை எதுன்னு நமக்குள்ள நிர்ணயிக்கிறது கூட எதுதான் பார்க்கிறோம், இந்த நம்முடைய மனசாட்சி தான். எது வந்து தேவனுக்கு பிரியமானது, எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இந்த விஷயங்களை நாம் தீர்மானிக்கும் பொழுதும் உண்மையிலே எதுதான் செயல்படுது அப்படின்னா நம்மளுடைய மனசாட்சி. கிட்டத்தட்ட நம்மளுடைய மனசாட்சி என்ன சொல்லலாம் தெரியுங்களா, அது ஒரு தராஸ் மாதிரி. சோ அந்த தராசுல வைக்கப்பட்ட விஷயங்களை அதுதான் பேலன்ஸ் பண்ணி பார்க்குது. நாம் சிந்திக்கிறது, நாம பேசுறது, நாம் செய்வது சகலமும் தேவனுக்கு இசைந்தபடி இருக்குதா இல்லையா, நமக்குள்ள தீர்மானிக்கக்கூடிய ஒரு அங்கமா, ஒரு தீர்மானிக்கக்கூடிய உறுப்பா இருக்குது. பட் அதுக்கு அதுக்கு வந்துட்டு அதுக்கு மாம்சம் சரீரம் எல்லாம் எதுவும் இல்லை, அதுதான் அந்த அந்த மனசாட்சி நாம அங்க சொல்றோம். இன்னும் ஒரு வகையில் சொன்ன போனா, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க இந்த மனசாட்சி முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவினால பெற்றுக்கொள்கிற உணர்வுகள், அந்த உணர்த்தப்படுதல், அதுதான் அந்த மனசாட்சி என்று அங்க நம்ம பார்க்கணும். சோ இது ரொம்ப அவசியம், இதை கொண்டு தான் சகலமும் நம்ம நமக்குள்ள நாமே அங்க தீர்மானிக்கிறோம். கண்டிப்பா புது சிருஷ்டிகள நாம் இருக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சிய தேவனுடைய பரிசுத்த ஆவிதான் அங்க வழி நடத்தும். சோ இந்த மனசாட்சியை கொண்டு தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்துல எந்த ஒரு முடிவுமே நாம் எடுக்க முடியும், நாம் எடுத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய மனசாட்சியினுடைய வழிநடத்தில்லாம் நாம் எதுவுமே அங்கு செய்ய முடியாது. சோ அந்த மனசாட்சி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ சிந்தையை உணர்ந்த ஒரு நல்ல மனசாட்சியா இருக்கணும். சரியான விஷயங்களை நமக்கு கரெக்டான நேரத்துல அங்க அது உணர்த்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசாட்சியா பரிசுத்த ஆவியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அதைய காத்துக்கொள்ளணும். அது அது உங்களுக்கு என்ன மாதிரியான சில அறிவுரைகள், சில ஆலோசனைகள் அது சொல்லுதோ அதைய புது சிருஷ்டிகள் கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்த சில வசனங்கள்ல நம்ம அங்க பார்க்கணும். பிரதர் ரசல் கூட சில சில ரீப்ரிண்ட்ஸ்ல அந்த மனசாட்சி பத்தி அவர் பேசுறார். அது மாத்திரம் நம்ம உங்களுக்கு சொல்றோம், அது மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே நம்ம சப்ஜெக்ட்குள்ள அங்க போலாம். பாருங்க, ரீப்ரிண்ட் பேஜ் நம்பர் 37 77ல், ரீப்ரிண்ட் பேஜ் நம்பர் 37 77ல பிரதர் ரசல் சொல்லும் போது, டு தி என்லைட்டன்ட் கிறிஸ்டியன் கைடட் இன் ஜட்மெண்ட் பை காட்ஸ் ரெவலேஷன் தி பைபிள், அதாவது தேவனுடைய வெளிப்பாடாக அவருடைய வார்த்தைகளின் மூலம் பிரகாசிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தி வாய்ஸ் ஆஃப் கான்சைன்ஸ் பிகம்ஸ் ரியலி தி வாய்ஸ் ஆஃப் காட். எவ்வளவு முக்கியமான வார்த்தை, கவனிச்சுப்பா. தேவனுடைய வார்த்தையினால பிரகாசிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தி வாய்ஸ் ஆஃப் கான்சைன்ஸ், மனசாட்சியினுடைய குரல் அல்லது மனசாட்சியினுடைய சத்தம் என்பது பிகம்ஸ் ரியலி தி வாய்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சத்தமாக, தேவனுடைய குரலாக இருக்குது. அண்ட் ஒபீடியன்ஸ் டு இட் இஸ் இம்பரேட்டிவ். அப்போ அப்படி இருக்கும் போது அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க, பிரதர் ரசல் அநேக விஷயங்கள் அவரு கூட தேவனுடைய ஆவியில் எழுதும் போது நம்முடைய மனசாட்சி பத்தி எவ்வளவு அருமையா சொல்றாரு. ஒரு வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு அந்த வசனத்தினால வழி நடத்தப்பட்டு அதனால பிரகாசிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவன்களுக்கும் அவங்களுடைய மனசாட்சி சொல்லக்கூடிய சத்தம் தேவன் கொடுக்கிற சத்தம் மாதிரி. அது தேவன் தான் கொடுப்பார். ஏன்னா இங்க இந்த மனசாட்சி, யார் மனசாட்சி பேசுறோம்? வசனத்தினால பிரகாசிக்கப்பட்ட கிறிஸ்தவன் அவங்களுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சி ஒரு சத்தம் கொடுச்சுன்னா அந்த சத்தம் எப்படின்னா அது அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற சத்தமாக அங்கு இருக்கும். பாருங்க, அப்ப மனசாட்சிக்கு இவ்வளவு வல்லமை இருக்கு, அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அது நமக்குள்ள ஒரு தேவனுடைய சத்தம், நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சத்தம் எதுனா நம்முடைய மனசாட்சி. அதனால்தான் அப்போஸ்தல் பவுல் அவ்வளவு பேசுறார், நீங்க நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருக்கணும், உங்களுடைய மனசாட்சி செத்த கிரியைகளுக்கு நீங்கள் ஆக்கும் படிக்கு கர்த்தர் இயேசுனுடைய ரத்தம் உங்க மனசாட்சியில் தெளிப்பிக்க போகணும். எவ்வளவு முக்கியமா அவர் அங்க பேசுறாரு இல்லைங்களா. அப்போ இந்த தாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் தான் நாம அந்த விஷயத்துக்கு போறோம். இப்போ நம்முடைய மனசாட்சி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் அங்க முக்கியம். நம்மோடு கூட சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனசாட்சி அநேக தரம், அநேக தருணங்கள், அநேகமெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கு. ஆனா நம்ம தான் நிறைய சமயத்துல அதனுடைய குரல் என்ன, அது எந்த குரல்ல பேசுது, அதனுடைய சத்தம் என்ன, அது நம்ம உணர்ந்துக்கிறது உணர்கிறோம். நிறைய சமயத்துல உணர்றோம், சில சமயங்கள்ல அநேக சமயங்கள்ல அது மனசாட்சி தான் பேசுது. அந்த மனசாட்சியினுடைய சத்தம் தேவனுடைய சத்தம் தாங்கிறது மறந்துடுறோம், கவனிக்க தவறிடுறோம். ஆனா நம்ம அப்படி கவனிக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவ சித்தம் செய்யறதுக்கு நமக்கு மிகவும் உறுதியா இருக்கும். நம்முடைய மனசாட்சி அனுதினமும் ஒரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் நம்ம இடத்துல பேசிட்டு இருக்கு, அது தேவனுடைய சத்தமா இருக்குது. அப்படி சொல்லும்போது அந்த மனசாட்சியினுடைய ஒரு குரல், அந்த குரல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்குள் தோன்றுகிற குற்ற உணர்வு, இந்த குற்ற உணர்வு, குற்ற உணர்வு அவ்வளவுதான், தமிழ் வார்த்தை தான், நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம். இந்த குற்ற உணர்வு தான் அதை நம்ம கவனிக்கும் போது அது என்னன்னா இந்த மனசாட்சியினுடைய குரலா இருக்குது. இந்த மனசாட்சி நம்ம கிட்ட எதன் மூலம் தான் பேசுதுன்னா இந்த குரல் மூலம் பேசுது. என்ன குரல்? அந்த குரல் குற்ற உணர்வு. நமக்குள் ஒரு குற்ற உணர்வு வந்துச்சுன்னா அது எதனுடைய சத்தம், அது எதனுடைய குரல் பார்க்கிறோம்? நம்மளுடைய மனசாட்சியினுடைய குரல். ஆனா அந்த மனசாட்சியினுடைய குரல் தான் ஒரு புது சிருஷ்டிக்கு எப்படி இருக்கும்னு பாக்குறோம், அது தேவனுடைய குரலா இருக்கு, அது தேவன் நம்ம கிட்ட பேசுற விதம். சோ இது என்ன, குற்ற உணர்வு. என்ன குற்ற உணர்வு? குற்ற உணர்வுனா என்ன, அதை எப்படி நாம் சொல்லுவோம், அதை எப்படி நாம் புரிஞ்சிடுக்கிறோம்? நீங்க பதில் சொல்லலாம். குற்ற உணர்வுனா என்ன? ரொம்ப யோசிக்கிறீங்க, ரொம்ப சாதாரண விஷயம் கேக்குறோம். குற்ற உணர்வு, குற்றம் செஞ்சிட்டா வர உணர்வு, குற்றம் செஞ்சிட்டோங்கிற உணர்வு. குற்றம் செஞ்சிட்டோங்கிற உணர்வு எப்பதான் வரும்? குற்றம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். இப்படித்தான் இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப அந்த குற்ற உணர்வு நமக்குள்ள வருதுங்களா இல்லையா? டெய்லி வருது. அந்த குற்ற உணர்வு தான் என்ன சொல்றாருன்னா அது நம்முடைய மனசாட்சி நம்ம கிட்ட பேசுற விதம். எதன் மூலத்தா பேசுனா, நம்ம கிட்ட டைரக்டா பேசாது மனசாட்சி, அது ஒரு சிக்னல் கொடுக்கும், அது ஒரு வார்னிங் சைன் கொடுக்கும். அப்படின்னா தமிழ்ல ஒரு அபாய மணி, இல்லாட்டிய அபாய சங்கு கூட சொல்லலாம் இல்லைங்களா. அந்த அபாய மணி, டேஞ்சர் சிக்னல் இருக்குது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில. எதுக்கோ பாக்குறோம், அபாய மணி ஒலிக்கும், அபாய சங்கு ஒலிக்கும். அது எதுக்கு ஒலிக்குதுன்னா ஏதோ ஒரு அபாயம், ஆபத்து நடக்க போகுதுங்கிறத அது உணர்த்துது. அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சர் சிக்னல், ஒரு அபாய மணி தான் நமக்கு உள்ள வரக்கூடிய குற்ற உணர்வு. சோ இதுதான் குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு மனசாட்சியினுடைய குரலா இருக்கு. இவ்வளவு நேரம் நாம அந்த தலைப்பு தான் உங்களுக்கு நாம விளக்கி இருக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நாம் எதை குறிச்சு தியானிக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன ஒரு புது சிஷ்டிகளுக்கு? நாம் கண்டிப்பா இது பார்க்க போது இது பைபிளோட எந்த வகையில் இந்த டாபிக் வந்து ரிலேட்டடு சம்பந்தப்பட்டிருக்கு நமக்கு சந்தேகம் வரலாம். அதனால்தான் நம்ம உங்களுக்கு அந்த வசனங்கள் முன்னாடி வச்சோம். சோ மனசாட்சி இருக்குது புது சிஷ்டிகளுக்கு, அது நல்ல மனசாட்சி அவங்க காத்துக்கணும். அதுக்காக கர்த்தர் இயேசுவின் ரத்தம் கூட தெளிக்க போறணும். ஏன்னா அந்த நல்ல மனசாட்சி தான் அவர்கள் மேன்மேலும் தேவன் சித்தம் செய்ய அவங்களுக்கு அந்த வழி நடக்கும். சோ இந்த குற்ற உணர்வு குறிச்சு பார்க்கும் போதே இது எப்படி நம்ம உங்களுக்கு சொல்லலாம், அது எப்படி வந்து ஒரு அபாய மணி மாதிரி உங்களுக்கு இருக்குது, நமக்கு ஒரு அபாய ஒரு டேஞ்சர் சிக்னல் மாதிரி நமக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நம்முடைய சரீரம் இருக்கு. நம்மளுடைய சரீரம் சொல்லும் போது பிசிக்கல், நம்முடைய கை கால் நம்முடைய சரீரம். இந்த சரீரத்துக்கு ஒரு அபாயம் மணி இருக்குது, ஒரு டேஞ்சர் சிக்னல் இருக்கு. கரெக்டா சொல்ல முடியுங்களா நீங்க? நம்ம சரீரத்துக்கு ஒரு டேஞ்சர்னா ஒரு ஆபத்துனா ஒரு ஒரு சிக்னல்ல அது தெரியும். சிஸ்டர் வலி, வேற ஏதாவது? வேற ஏதாவது வலி தான் கரெக்ட். நான் சும்மா ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல, நம்ம சரீரத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அது நம்ம சரீரம் எப்படித்தான் உணர்ந்து கொள்ளுது பாக்குறோம். அது எப்படி நம்ம பிரெயினுக்கு தெரியுது, நம்ம புத்திக்கு தெரியுது, நம்ம ஞானத்துக்கு தெரியுது. நம்ம சரீரத்துல எங்கேயாவது ஒரு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு முள்ளு குத்திடுச்சுன்னா அது சரீரத்துக்கு ஆபத்து, புரியுதுங்களா? அப்ப அந்த ஆபத்து நம்முடைய ஞானத்துக்கு மூளைக்கு எப்படி எப்படி உணர்த்தப்படுது, எதன் மூலம் உணர்த்தப்படுதுன்னா நம்ம சரீரத்துல இருக்கிற அந்த வலி, பெயின். பெயின் ரொம்ப முக்கியம். நாம என்ன பண்றோம்னா எல்லா இடத்துலயும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இந்த வலி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டாக்டர் கிட்ட போறோம், புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா நம்ம எப்பதான் போவோம், நம்ம பாடியில எங்கேயாவது என்ன ஆயிடுக்கும், நமக்கு வலி வந்துடும். வலி வந்தா ஏன் டாக்டர் கிட்ட போறோம் நம்ம? அந்த வலியின் மூலம் நம்ம பாடி நம்மகிட்ட என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் நெஞ்சில வலி அப்படின்னா அந்த வலி நம்ம கிட்ட என்ன சொல்லுது, நெஞ்சில ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. நீங்க கவனிக்காமே விட்டீங்கன்னா என்ன ஆயிடும், ரொம்ப டேஞ்சர். அப்போ நம்முடைய சரீரத்துக்கு அந்த டேஞ்சர் சிக்னல் எது பார்க்கிறோம், அந்த வலி. இது பிசிக்கல் சரீரத்துக்கு தேவன் வச்ச ஒரு அலாரம் கிளாக், ஒரு டேஞ்சர் சிக்னல், ரொம்ப ரொம்ப முக்கியம். நினைச்சு பாருங்க, அப்படியே பின்னாடி எங்கேயா தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த தீ நம்ம கால்ல வந்து ரொம்ப பட்டு அந்த கால் அப்படியே புண்ணாயிட்டு வெந்துட்டு இருக்கு, உடம்புல வலியே இல்லைன்னு வைங்க, என்ன ஆகும்? அது வெந்துடும், அவ்வளவுதான். ஆனா தேவன் அதுக்குதான் அதை உள்ள வச்சிருக்கிறார். அந்த தீ அந்த அனல் பட்ட உடனே உடம்புல வலிக்கும், அது ஒரு டேஞ்சர் சிக்னல். அது நம்ம உடனே மைண்ட் ரிசீவ் பண்ணுது, உடனே நமக்கு செய்கை செயல்படுத்திருக்கு, சில ஆலோசனை சொல்லுது, அதன்படி நமக்கு செய்யறோம். நம்ம சரீரம் அந்த ஆபத்திலிருந்து காத்து கொள்ளப்படும். சோ எப்படி ஒரு சரீரத்துக்கு வலிங்கிறது ரொம்ப முக்கியமோ, அந்த சரீரத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள் இருந்துட்டு அதை காத்து கொள்வதற்கு அந்த வலி எப்படி ஒரு சரீரத்துக்கு முக்கியமோ, அதே போலத்தான் நமக்குள் இருக்குது குணலட்சணங்கள். அந்த குணலட்சணங்கள் ஆரம்பத்துல தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டது, அவர்கிட்ட இருக்கிற பிரகாரம் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த குணலட்சணங்கள். அது ஏதாவது அந்த குணலட்சணங்கள் கெட்டு போவதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்தை விளக்குறது தான் எது பார்க்கிறோம். ஆமா, எப்படி ஒரு சரீரத்துக்கு குற்றம் அந்த ஒரு வலி வந்து சொல்லுதோ, அது போல நம்முடைய குணலட்சணங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அதை நமக்கு எது தான் உணர்த்தது பார்க்கிறோம், இந்த குற்ற உணர்வுகள். இல்ல இந்த குணலட்சணம் உங்களுக்குள்ள கெட்டுட்டு இருக்குது, அது கெட்டு போகிறபடிக்கு நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கிறீங்க, ஒரு தவறான பேச்சு பேசிருக்கிறீங்க, தவறான சிந்தை வச்சிருக்கிறீங்க, தவறான செய்கை செஞ்சிருக்கிறீங்க. இந்த குணலட்சணங்கள் கெட்டு போகும்படி ஏதாவது ஒண்ணு நமக்குள் நடந்துச்சுன்னா நாம கூட அதை அறிஞ்சிருக்க மாட்டோம். ஆனா நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், நமக்குள் இருக்குது அந்த தேவனுடைய சத்தம், அவருடைய பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு அங்க ஒரு ஒரு சத்தம் இருக்குது. அந்த மனசாட்சி அந்த அந்த மனசாட்சி அந்த மனசாட்சி ஒரு சிக்னல் கொடுக்கும், அது தான் நீங்க குற்றம் செஞ்சிருக்கிறீங்க. குற்றம் செஞ்ச மாதிரி நமக்குள்ள ஒரு அந்த ஒரு உணர்வு அங்க வருது. இது கூட இந்த இதை நம்ம கிளியரா சொல்ல போது, இந்த புதிய சிருஷ்டியினுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுச்சுன்னா அதை உணர்த்துறதுக்கு தான் தேவன் நமக்குள்ள ஒரு உணர்வு வச்சிருக்கிறார். அந்த உணர்வு தான் குற்ற உணர்வு. அதனால்தான் ரொம்ப சிம்பிளா சொல்றோம், நம்ம தலைப்புல நம்மளுடைய மனசாட்சியின் குரலா இருக்கக்கூடிய இந்த குற்ற உணர்வு நமக்குள்ள அநேக முறை பேசுது, அநேக விதத்துல பேசுது சகோதர சகோதரிகள். அந்த சத்தம் ரசூலுடைய பார்வையில பார்க்கும் போது அது நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய சத்தம். இந்த சத்தத்துக்கு நாம செவி சாய்ப்பதே மிக மிக முக்கியம். சோ இந்த குற்ற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது நாம் அதற்கு எப்படி நம்மளுடைய ரியாக்ஷன், புரியுதுங்களா, அந்த குற்ற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது உடனே நாம் என்னென்ன வகையில நம்மளுடைய என்ன சொல்லலாம், இந்த ரியாக்ஷனுக்கு நாம் எந்த வகையில எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய முயற்சிகளை பிரதிபலிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆறு முறையில நாம இந்த மனசாட்சியினுடைய சத்தமா இருக்கிற குற்ற உணர்வுக்கு நம்ம பதில் சொல்றோம். அந்த ஆறு விஷயங்கள் நாம் இன்னைக்கு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். சோ முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் பாகத்துல உங்ககிட்ட நாம பேசிட்டு இருந்த விஷயம், இந்த மனசாட்சி ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் மிக மிக முக்கியம். அவர்கள் அதை தேவனுடைய சித்தத்தின்படி அதை காத்துக்கொள்வதற்கு அந்த மனசாட்சி நமக்கு பெரும் உதவுது. அந்த மனசாட்சி நம்மகிட்ட எப்படித்தான் பேசுதுன்னா, நமக்குள்ள எழக்கூடிய அந்த குற்ற உணர்வு, அந்த குற்ற உணர்வு நம்முடைய மனசாட்சியினுடைய ஒரு குரலா இருக்கு. அந்த குற்ற உணர்வு எப்படி இருக்குன்னா, நமக்கு நேரம் நம்முடைய குணலட்சணங்களுக்கு நேர போகிற ஏதோ ஒரு ஆபத்துக்கு ஒரு அபாய மணி போல அங்க இருக்கு. சோ அந்த அபாய மணி ஒலிக்கும் பொழுது என்ன பண்ணணும், நாம அந்த அபாய மணியை நாம கவனிக்கிறோமா, அந்த அபாய மணி எப்படி எல்லாம் நமக்கு கேட்கும், சோ அது எப்படி எல்லாம் கேட்கும், அதை நாம் எப்படி கவனிக்கணும், அதற்கு நாம் என்ன செய்யணும். ஒருவேளை அதை கவனிச்சு செய்யாம போயிட்டோம்னா அது எங்க கொண்டு போய் நம்ம நடத்தும், இதுதான் நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ முதல்ல நம்ம பார்க்கிறோம் இந்த குற்ற உணர்வு, பாவம் செய்துட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், குற்றம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள எழும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், எப்படி நாம முதல்ல நமக்குள்ள குற்ற உணர்வு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். குற்ற உணர்வு முதல்ல நாம் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், இவ்வளவு முக்கியமா இருக்குது அந்த குற்ற உணர்வு இல்லைங்களா. சோ அது எப்படி நம்ம அடையாளம் பண்ணலாம், எப்படி அடையாளம் காணலாம், அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இல்லைங்களா. சோ இந்த குற்ற உணர்வு நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆனா அது வந்துச்சுன்னா அது நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல அடையாளம் காண முடியாது. அது ஒரு மெல்லிய சத்தம் தான் மனசுக்குள்ள பகிரங்கமா பார்த்து, அடடா இதுதான் தேவனுடைய சத்தம், நம்ம குற்றம் செஞ்சுட்டோம் நமக்கு சொல்லுது அந்த குற்ற உணர்வு, அப்படி புரிஞ்சுக்க முடியாது. அது ரொம்ப மெல்லிசா தான் கேட்கும் நம்முடைய இருதயத்துல. அதைய நம்ம எப்படி உணரலாம்னா, ஏதாவது ஒரு விஷயம் தேவனுக்கு விரோதமா, நாம் செய்துட்ட உடன்படிக்கைக்கு விரோதமா ஏதாவது நம்ம பேச்சிலேயோ சிந்தையிலேயோ கிரைகளையோ செஞ்சிட்டோம்னா, நமக்குள்ள முதல்ல நம்மளையவே அறியாம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன காரணம்னே தெரியல மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு அன்இசி ஃபீலிங், ஏதோ மாதிரி ஒரு 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 உணர்வு. ஆனா அந்த உணர்வு நல்ல உணர்வு இல்ல நமக்கு, அது நமக்கு ஒரு கஷ்டம் தருது, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. சில சமயங்களில் சில வார்த்தைகள் பேசின உடனே அந்த ஃபீலிங் நமக்குள்ள வரும். இல்லாட்டி சில கிரியைகள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும், நல்லா தான் இருப்போம், எந்த விஷயமும் இருக்காது, நமக்கு எல்லா தேவைகளும் நல்லா பூர்ணமா தான் இருக்கும், நல்லா போயிட்டு தான் இருப்போம். பட் ஏதோ ஒன்று பேசின உடனே இந்த ஒரு ஃபீலிங் வரும், ஏதாவது ஒன்று செஞ்ச உடனே இந்த ஒரு ஃபீலிங் வரும், ஏதாவது ஒன்று சிந்திச்ச உடனே இந்த ஒரு ஃபீலிங் வரும். என்னன்னா மனசு ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடுக்குது, ஒரு சமாதானம் இருக்காது, ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பதட்டம். இதுதான் அந்த குற்ற உணர்வு. ஏன் அந்த உணர்வு என்ன அப்படின்னா, அந்த நம்முடைய மனசாட்சி நம்ம கிட்ட சொல்லுது, இல்லப்பா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க செய்துட்டு உடன்படிக்கைக்கு விரோதமா நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க, அந்த உடன்படிக்கைக்கு சாதகமா நீங்க செயல்படல, உங்க பேச்சு நீங்க செஞ்ச உடன்படிக்கைக்கு கான்ட்ராரி முரண்பட்டு இருக்குது, உங்க கிரியை நீங்க செஞ்சிட்ட உடன்படிக்கைக்கு விரோதமா இருக்கு, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்குது. இதத்தான் தேவன் அவருடைய சத்தம், அதாவது அந்த மனசாட்சியின் மூலம், அந்த குற்ற உணர்வின் மூலம் வரும். சோ இந்த குற்ற உணர்வு நம்ம எப்படிதான் ஃபீல் பண்ணலான்ட்டா, நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்போம், நம்ம மனசு எப்பயும் போல சந்தோஷம் சமாதானமா இருக்கிறது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கும். இதுதான் அந்த குற்ற உணர்வை நம்ம அடையாளம் கண்டுக்கிறது. இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சுன்னா இனிமேல் கவனிக்கணும். அதுக்குதான் அதுதான் அந்த மெல்லிசா கேட்கிற அந்த சத்தம். ஏன் அந்த மாதிரி நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா, நம்ம மைண்ட் நாம விரும்பினபடியே செயல்படாம தனிச்சையா மாம்சத்தின் தூண்டுதல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கு, அது நம்ம செய்துட்ட உடன்படிக்கைக்கு பிரியமான காரியம் இல்ல, அதைய தேவனுடைய ஆவியின் மூலம் உணர்த்துறார். இந்த ஒரு டிஸ்டர்ப்டு ஃபீலிங்க இது ரொம்ப சைலண்டா தான் இருக்கும் ஆரம்பத்துல, நம்ம உடனே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம கூர்ந்து கவனிச்சு அதை பார்க்க போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், இதுதான் அந்த ஒரு அபாய மணி, அந்த குற்ற உணர்வு. இது ஏன் வந்துச்சுன்னா நாம் இப்ப நம்முடைய உடன்படிக்கைக்கு விரோதமா அங்கு சில காரியங்கள் அங்கு செஞ்சிருக்கிறோம். சோ அதே தேவன் நமக்கு உணர்த்திருக்கு, அந்த குற்ற உணர்வின் மூலம் நம்ம கிட்ட அங்க பேசுறார் அப்படிங்கறத அங்க நம்ம பார்க்கணும். இதை நாம உணர்ந்த உடனே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, அந்த வேலை தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த உணர்வு உணர்ந்த உடனே சகோதர சகோதரிகளே, நம் தேவனிடத்துல செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு நாம் எப்படி நம்முடைய ரியாக்ஷன் காண்பிக்கணும்னா, உடனே தேவனிடத்துல நாம் சேர்ந்து அவருடைய வழி நடத்தல், அவருடைய அறிவுரை, அவருடைய பரிசுத்த ஆவி அதைய கேட்டு, ஒருவேளை செய்த குற்றத்துக்கு நாம் தேவன் கிட்ட மன்னிப்பிற்காக நாம் ஜெபிக்கிறது தான் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம். அந்த ஜெபித்ததுக்கு அப்புறம் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, ஒன்னு இதுவரைக்கும் செய்த அந்த தவறான கிரியையை நிறுத்தணும், அல்லது இதுவரைக்கும் நீங்க நல்லதா செஞ்சுட்டு திடீர்னு இப்ப நிறுத்தியிருந்த அந்த நல்ல கிரியை நீங்க என்ன பண்ணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும். சோ இதுதான் நம்ம அந்த குற்ற உணர்வை நம்ம மனசு நம்ம கண்டுபிடிச்ச உடனே செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். முதல்ல தேவனிடத்துல ஜெபம், நம்முடைய குற்றங்களுக்கு அங்க மன்னிப்பு நாம் கேட்கணும். கேட்டுட்டு இதுவரைக்கும் செய்திட்டு இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் நிக்கணும், நிறுத்திடணும். இல்ல ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டு இருந்தோம், அதை நிறுத்திட்டோம், அதனால தான் இந்த குற்ற உணர்வுனா, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த நல்ல விஷயத்தையே மறுபடியும் என்ன பண்ணணும், நாம தொடர்ந்து செய்யணும். சோ இதுதான் அந்த முதல் ரியாக்ஷன். நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வந்த உடனே நாம் ஏறெடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப், இந்த ஸ்டெப் தேவன் விரும்புறார், இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். இதை எதிர்பார்த்து தான் அந்த குற்ற உணர்வின் மூலம் நம்ம கிட்ட நம்முடைய குற்றத்தை தேவன் நம்ம கிட்ட பேசினார். நம்முடைய மனசாட்சி இந்த குற்ற உணர்வின் மூலம் நமக்கு ஏன் உணர்த்துச்சுன்னா, நம்ம இந்த காரியம் செய்ய வேணுங்கிறது தான். சோ இந்த விஷயம் சகோதர சகோதரி, இந்த குற்ற உணர்வு எப்பெல்லாம் தான் வரும் அப்படிங்கும் போது தான் அந்த லிஸ்ட் நம்ம உங்களுக்கு சொன்னோம். எந்த விஷயமானாலும் சரி, நம்முடைய சிந்தை, நம்மளுடைய பேச்சு, நம்முடைய கைகளின் கிரியைகள், இவைகள்ல ஏதாவது ஒண்ணு நாம் ஏற்கனவே தேவன் கிட்ட செஞ்சிருக்கிற உடன்படிக்கைக்கு விரோதமா போகும் பொழுது இந்த குற்ற உணர்வு நமக்குள்ள அங்க வரும். நல்லா புரிஞ்சுக்காங்க, குற்ற உணர்வு எப்பதான் நமக்குள்ள வரும், எப்பதான் நம்ம மனசாட்சி அந்த குற்ற உணர்வு அப்படியே நம்ம மூஞ்சியில தெளிக்கும் அப்படின்னா, நம்ம கான்சக்ரேஷனுக்கு அகைன்ஸ்டா நாம் எப்ப நடக்கிறோமோ. நல்லா தெரியும் நம்மளுடைய அந்த உடன்படிக்கை அது ஒரு பலியின் உடன்படிக்கை, பலி செய்வோம் பலியாவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடன்படிக்கை. அந்த பலியின் உடன்படிக்கைக்கு மாறா நாம் ஏதாவது செய்துட்டா, ஏதாவது பேசிட்டா, ஏதாவது சிந்திச்சுட்டா, இந்த குற்ற உணர்வின் மூலம் தேவன் நம்ம கிட்ட அங்க பேசுறார். ஒரு அன்இசி ஃபீலிங் நம்முடைய இதயத்துல, ஏதோ ஒரு சமாதானம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இடத்துல இருந்து எடுத்துட்டார், ஒரு குழப்பம், ஒரு பதட்டம், ஒரு சந்தேகம், ஒரு தெளிவில்ல, குற்ற உணர்வு இப்போ நமக்கு அங்க மனசுல வந்திருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், இது நம்ம லிஸ்ட் போட்டிருக்கோம், ஆனால் கூட நிறைய சொன்னா பிரயோஜனமா இருக்கும். ஒரு வேளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு பயன்படுத்தாம் அந்த தாளந்து ஒரு வேளை செல்வமா இருந்துச்சுன்னா, சோ அதைய விரைய பண்ணிட்டு இருந்தோம்னா, தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத செலவுகளுக்கு பண்ணிட்டு இருந்தோம்னா, சிம்பிளா இந்த குற்ற உணர்வு வரும். எந்த ஒரு புது சிஷ்டியும் இந்த குற்ற உணர்வு வராம இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மனசாட்சி இந்த குற்ற உணர்வு யாருக்குள்ளத்தான் கொண்டு வரும்னா, யார் யார் இந்த வசனத்தினால பிரகாசிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, கண்டிப்பா அந்த வசனத்தினால பிரகாசிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த மனசாட்சி செட் ஆயிடும். ஹோலி ஸ்பிரிட், அந்த சவுண்ட், அது செட் ஆயிடும். என்ன தப்பு நம்ம வந்து மாம்சத்துல செய்யலாம், ஒரு துணிச்சல்ல செய்யலாம், ஒரு அறியாமையில் செய்யலாம், ஒரு பலவீனத்துல செய்யலாம், அது எந்த மாதிரி நாம் செஞ்சாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி அருமையான எச்சரிப்பு அங்க கொடுத்துட்டே இருக்கும். நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்வோம், என்னன்னா, ஒன்னு அதை முற்றிலும் கவனிக்காம விட்டுடுவோம், இல்லாட்டி கவனிச்சு அதையும் மீறி அந்த தவறுகள் செய்வோம். ஒளியா இந்த குற்ற உணர்வு யாருக்கும் வராம இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய ஆவி அந்த மனசாட்சியின் மூலம் நமக்கு தெளிவா இந்த விஷயத்தை அங்க உணரும். சோ இந்த மாதிரி நம்முடைய கான்சன்ட்ரேஷனுக்கு விரோதமா நாம் ஏதாவது செய்யும் பொழுது அப்போ இந்த மனசாட்சி நமக்குள்ள அங்க வருது. ஆனா சகோதர சகோதரிகளே, அது எந்த தருணமா இருந்தாலும் சரி, எந்த சமயமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த அளவுல வந்தாலும் சரி, இந்த உணர்வு வந்துச்சுன்னா ஜஸ்ட் புது சிருஷ்டிகள் சிந்திக்க வேண்டியது, அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெட் லைட் அங்க எரியுது, ஒரு ஆபத்து இருக்குது அந்த புதோஷத்தினுடைய வளர்ச்சிக்கு, அதுக்கு அந்த ஆபத்தை குறிச்சு இந்த குற்ற உணர்வு நமக்கு குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு ரெட் சிக்னலா, ஒரு என்ன ஒரு டேஞ்சர் சிக்னலா பார்க்கணும். உடனே நம்முடைய கவனத்தை அங்க நாம் திரும்பி, இது என்ன பிரதர் என்ன அழகா சொல்றாருன்னா, இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த குற்ற உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது ரெட் வார்னிங் பிளாக் வேவ்டு பை அவர் ஹெவன்லி ஃபாதர், நம்முடைய பரலோக தந்தை நமக்கு நம்மளை பார்த்து ஒரு சிகப்பு கொடி காட்டுறார். என்னுடைய குழந்தை, என்னுடைய மகனே, இல்லாட்டி என்னுடைய மகளே, உங்க மனசுல ராங் தாட், நீங்க பேசுனது ரொம்ப தப்பு, நீங்க செஞ்சிட்டது ரொம்ப தப்பு, உங்களுடைய இருதயம் இப்ப நல்ல கண்டிஷன்ல இல்ல, நீங்க நீங்க செஞ்சு என்கிட்ட செஞ்சுட்டு அந்த உடன்படிக்கைக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது பிதா நம்ம கிட்ட காமிக்கிறோம் ஒரு சிகப்பு கொடி. ஏன்னா எவ்வளவு அருமையா இருக்கு பாரு, இது குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வை ஒரு பிளஸிங் தான் நம்ம கவனிக்கணும். அது அது மாத்திரம் இல்லையா, எப்படி நம்ம சரீரத்துல வலி மாத்திரம் இல்லையா, சரீரம் ரொம்ப சீக்கிரத்துல அது போயிடும். அது மாதிரி இந்த குற்ற உணர்வு மாத்திரம் தேவன் நமக்குள்ள வைக்கல அப்படின்னா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் கூட நில் ஆயிடும், அப்படியே நின்றுடும். சோ அந்த குற்ற உணர்வு ரொம்ப அவசியம். அது எங்க வந்துச்சோ, எந்த தருணத்துல வந்துச்சோ, எந்த காரணத்துக்கு வந்துச்சோ, புது சிருஷ்டிகள் கவனிங்க, அது நம்ம பிதா நம்மளை பார்த்து இந்த கொடி ஆட்டுறாங்க. ஆபத்து உங்களை கிடக்குது, அதை உணரும் பொழுது சகோதர சகோதரிகளே, அந்த ஆபத்தை உணரும் பொழுது உடனே தேவனுடைய வழி நடத்தலை தேடி அவருடைய அவர் மூலம் பலப்படுத்த வேண்டும் என்று நம் அவனுடைய பலவீனங்களுக்காக அவரிடத்துல ஜபம் பண்ணி நம்ம வேண்டி அவர்கிட்ட சேர்வது நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு வகையில சொன்ன போனா, கர்த்தர் இயேசு செய்த மாதிரி கூட நாம் செய்யலாம். எப்பயெல்லாம் இந்த சிக்னல் நீங்க பார்த்துட்டீங்களோ, குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துடுச்சோ ஏதோ ஒரு காரணத்துக்கு, நம்ம என்ன சொல்லலாம்னா தைரியமா அப்ப சொல்லணும், அப்பாலே போ சாத்தானே. ஏன்னா நமக்குள்ள யாரு தான் இவ்வளவு விஷயம் செஞ்சிட்டு இருக்கிறார் பார்க்கிறோம். ஏன்னா நம்ம வெறும் மாம்சமான எதிரிகளோட நம்ம இங்க யுத்தம் பண்றது இல்ல, நம்முடைய போராட்டம், நம்முடைய போராட்டம் சொல்லும் போது வசனம் படிக்கிறோம் 2 கொரிந்தியர்ல 10:4.
எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது.
இல்லைங்களா, அப்போ நம்மளுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நாம போராடுறது மாம்சமான ஆட்களோட அல்ல, எல்லாமே அந்த ஆவிக்குரிய நிலையில இருக்கிற சாத்தான் மற்றும் விழுந்து போன தூதர்கள் அந்த புல்லாங்கான ஒரு உலகத்தோடு தான் நமக்கு அந்த யுத்தம் இருக்குது. கண்டிப்பா அந்த உலகத்துல இருக்கிற யாராவது ஒரு எதிரித்தா நமக்கு இந்த மாதிரி காரியங்களை நமக்குள்ள நடத்தியிருப்பார். சோ தேவன் இந்த மாதிரி நமக்கு அந்த அடையாளத்தின் மூலம் உணர்த்தும் பொழுது, அந்த குற்ற உணர்வின் மூலம் உடனே நாம இந்த வார்த்தையை தான் சொல்லணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பலவீனத்துக்கு. ஏன்னா நாம கிறிஸ்துவின் சாயலை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இறுதியான ஆப்ஜெக்ட், இறுதியான அந்த இலக்கு கர்த்தர் இயேசுவின் குணலட்சணங்களை அடையணும். ஞானத்துல இல்ல பூர்ணம், குணத்துல பூர்ணம், அது கண்டிப்பா ஞானத்தின் மூலம் தான் அங்க வரும். சோ இந்த சாயலுக்கு நம்மளை வளர விடாம நம்முடைய குணலட்சணங்களை ஒரு பொல்யூட் பண்றது அரிக்கிறது தான் இந்த மாதிரி பலவீனங்கள். சோ அந்த பலவீனங்கள் வரும்பொழுது தான் உங்கள் குணலட்சணம் ஆபத்துல இருக்குது, இந்த குற்ற உணர்வு நமக்கு அங்க வருது. சோ இந்த முதல் விஷயம் நம்ம செய்யணும், அந்த சத்தம் ரொம்ப மெல்லிசத்தா இருக்கும், நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் நம்முடைய இருதயத்தை, நமக்குள்ள நம்முடைய நிலைமை என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதை கவனிக்கும் பொழுது தேவனிடத்துல உடனே நாம சரண்டர் ஆகிட்ட அவருடைய வழிநடத்தல் கேட்கறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அநேக சமயங்கள்ல நாம் கவனிக்க தவறிடுறோம், இந்த ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறதுக்கு நாம தவறிடுறோம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அடுத்த கட்டத்துக்கு இந்த குற்ற உணர்வு நம்மளை அங்க வழி நடத்திடு. நம்ம ஏன் இந்த சத்தத்துக்கு கவனிக்காம போயிடுவோம் அப்படின்னா, நம்முடைய மாம்சம் ரொம்ப அருமையான காரணம் சொல்லும், சொல்லி அந்த குற்ற உணர்வை நியாயப்படுத்தும். ரெண்டாவது நிலை என்னன்னா, நம்முடைய பலவீனமான மாம்ச சரீரம் நமக்குள் நடந்துட்டு அந்த குற்றத்தோ பலவீனத்தோ அறியாமைய நியாயப்படுத்தும். சோ ரேஷனலைசேஷன் அப்படின்னா, இந்த நியாயப்படுத்துற குணம் கூட நமக்குள்ள இருக்குது. நமக்குள்ளா புது சிருஷ்டிக்குள்ள இல்ல, நம்முடைய பலவீனமான மாம்சம். இந்த குற்ற உணர்வு வருவது நம்ம மாம்சத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம குற்றம் செஞ்சிருக்கிறோங்க அந்த உணர்வு, அந்த பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு உணர்த்தப்படும் போது அந்த, அதான் ஒரு கில்ட்டி ஃபீலிங், அதான் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கு பாருங்க, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு இந்த விஷயம் நம்ம உணர்ந்துருவோம். ஆனா இது யாருக்கு பிடிக்காது, நம்ம மாம்சத்துக்கு பிடிக்காது, நாம குற்றம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம். சோ இந்த மாம்சம் என்ன பண்ணும் நெக்ஸ்ட் பக்கா வேலை செய்யும். இல்ல நீங்க ஏன் செஞ்சிட்டீங்கன்னா இப்படி இதனால்தான் நீங்க செஞ்சிட்டீங்க, நீங்க செஞ்சதுக்கு அந்த காரணம் இருக்கு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நீங்க இந்த மாதிரி நல்ல காரணத்தினால்தான் இது செஞ்சிருக்கீங்க. அந்த காரணம் நமக்கு ரொம்ப ரீசனபிளா தெரியும், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் காரணமா கூட அங்க இருக்கும். பிரதர் ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் இந்த மாதிரி சமயத்துல எப்படி வரும். இப்ப சப்போஸ் சபையில ஏதாவது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்புல நாம் இருந்தோம்னா நமக்கு நிறைய வேலை இருக்குது, நாம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அதுக்கு. இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு வேலை நிமித்தம் நம்ம மூத்த சகோதரர்கள் நம்ம கிட்ட அதை ஒப்படைக்கிறாங்க, பிரதர் இது நீங்க செய்யுங்க, இது நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், இல்லாட்டி நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க, யாராவது ஒருத்தங்க சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அந்த நமக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அந்த வேலையை செய்யணும். நமக்கு என்ன வேணும், நிறைய நம்ம நம்ம நேரம் நம்முடைய சக்தி நம்ம நிறைய விரயம் பண்ணணும், நிறைய செலவழிக்கணும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த பொறுப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சொல்லி கொடுத்திருக்க அந்த ஒரு வாய்ப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனா இந்த விழுந்து போன சுபாவத்துக்கு நம்ம என்ன எது பிடிக்காத நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றது அங்க பிடிக்காது. இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு ரீசனபிள் தாட் வரும்னா, புரியுதுங்களா, நம்ம முதல்ல அந்த பொறுப்பு வேணா சொல்லிடுவோம், வேணா இது வேண்டாம், நமக்கு வேண்டாம் இது, ஏன்னா அதுல நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது, அது நம்மளால முடியாது, ரொம்ப நேரம் நம்மளால செய்ய முடியாது, கொஞ்சம் தள்ளி விட்டுலாம் நாம். சோ இது வந்து இது இது தள்ளி விட்டு உடனே நமக்குள்ள அந்த குற்ற உணர்வு வரும், நீங்க ஏதோ ஒரு மாபெரும் வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்க. ஆனா உடனே இது நம்ம முதல் ஸ்டெப் செஞ்சிட்டா பெட்டர், தேவன்கிட்ட உடனே சரண்டர் ஆயிட்டு மன்னிப்பு கேட்டு ஒருவேளை அந்த செய்த தவறுல இருந்து திருந்திருக்க ஏதாவது முயற்சி பண்ணிட்டா ரொம்ப நல்லது. ஆனா இது இது நடக்கலைனா நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா நம்முடைய மாம்ச சுபாவம் உடனே ஒரு காரணத்தை தூக்கிட்டு வரும், ஐயோ வேணாம் நீங்க கரெக்டா தான் செஞ்சிருக்கிறீங்க, நம்ம ஏன் வேண்டோம்னா ஆக்சுவலி இந்த வேலையை வந்துட்டு நம்மளையும் விட பிரதர் நல்லா செய்வார். யாரு, இன்னொரு பிரதர், இவரு இதுக்கு ரொம்ப கரெக்ட், இது ரொம்ப நல்லா செய்வார் இவர். இல்ல அப்படின்னா வேற மாதிரி என்ன சொல்ல, இந்த வேலையை வந்துட்டு சிஸ்டர்ஸ் தான் செய்யணும், நம்ம செய்யக்கூடாது. சோ இந்த மாதிரி நம்முடைய விழுந்து போன சுபாவம் சில நியாயமான காரணத்தை தூக்கிட்டு நமக்குள்ள வந்து நின்றுட்டு குற்ற உணர்வு எல்லாம் வேண்டாம், நீங்க சரியாத்தான் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க சரியாத்தான் போயிட்டு இருக்கிறீங்க. சோ அந்த மாதிரி சில காரியங்களை கொண்டு வந்து இந்த மாம்ச பலவீனம் அங்க கொண்டு வந்து நிறுத்தி நியாயப்படுத்தும் நமக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்வு. கவனிக்கணும், நம்ம மாம்சம் இது செய்தா அது செஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னு. சோ எது நடந்தாலும் சரி நம்ம அந்த வாய்ப்புல இருந்துட்டு நம்ம நாம என்ன பண்ணிட்டோம், விலக்கிக்கிட்டோம். ஆனா நடந்தது என்ன பார்க்கிறோம், நல்லா கவனிச்சோம்னா ஒரு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தவற விட்டுட்டோம். நம்ம கான்சன்ட்ரேஷனை நிறைவேற்றுக்கு தேவன் அருமையா நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன பண்ணிடுக்கிறோம், நாம தவற விட்டுடுக்கிறோம். ஆனா அது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம மாம்ச சுபாவம் ஒரு நியாயமான ஸ்பிரிச்சுவல் காரணம் கொண்டு வச்சிருக்கோம். அந்த பிரதர் அதை செஞ்சு அவர் டெவலப் ஆகட்டும், அதனால்தான் நான் பேக் அடிச்சேன், பேக் ஆனேன். இல்லாட்டி என்னை விட அவர் நல்லா செய்வார், அதனால்தான் நான் அதை எடுத்துக்கல. இல்லாட்டி இந்த வேலை சிஸ்டர் செஞ்சா தான் பெஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சில காரணங்கள் அந்த விழுந்து போன சுபாவம் கொண்டு வந்து நமக்குள்ள வந்து அந்த குற்ற உணர்வை நியாயப்படுத்திடும். சோ இது ரொம்ப வந்து அங்க டேஞ்சர். எதுவா இருந்தாலும் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, தேவன் நம்ம கிட்ட அவருடைய சத்தத்தின் மூலம் பேசினாரு, ஆனா நாம தான் அந்த சத்தத்துக்கு செவிசாய்க்க தவறிடுக்கும். இன்னொரு உதாரணமா நம்ம சொன்னோம்னா, பிரதர் கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, யாரோ ஒரு பிரதர், ரொம்ப அருமையான மெசேஜ். இந்த பூமியில புது சிருஷ்டிக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான வேலை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அவங்களுடைய முழு கான்சன்ட்ரேஷன், அவங்க முழு கான்சன்ட்ரேஷன், அவங்க மனசினுடைய நினைவுகள், சிந்தை, சித்தம், பிரயாசம் எல்லாம் அவங்க புது சிருஷ்டியா இருந்தா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நோக்கி தான் இருக்கணும். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எவ்வளவு அருமையான ஒரு சிந்தனை பாருங்க. புதோ சிஷ்டிக்கு இதுதான் மெயினா இருக்கணும். ஆனா என்னன்னா சில சமயங்கள்ல நமக்குள்ள அந்த அதை நாம் செய்யாம இருப்போம். ஒரு அறுவடையின் முயற்சி, அறுவடை வேலையில நம்ம தகுதிக்கு உட்பட்ட பங்கு கண்டிப்பா செய்யலாம், ஆனா செய்யாம இருப்போம். கண்டிப்பா குற்ற உணர்வு வரும், கண்டிப்பா தேவன் அந்த சிகப்பு கொடி ஆத்துவார். ஆனா அதைய கேட்டுட்டு உடனே சரண்டர் அடைஞ்சா பெட்டர். ஆனா சில சமயங்கள்ல செய்யாத பட்சத்துல நம்முடைய பலவீனமான மாம்ச சுபாவம் சில நியாயமான காரணம் கொண்டு வந்துட்டு இருக்கும். அறுவடை ரொம்ப சீக்கிரத்துல முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் மணிகள் தான் இருக்கிறாங்க, அவங்களையும் செய்யறவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க மூல தேவன் எப்படியோ விடாம கூட்டிட்டு வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் வீட்டிலேயே உக்காந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த வஸ்திரத்தை சித்திரை த செயலாட செய்யலாம். அடையாள பாஷையில சொல்றோம். என்ன அர்த்தம்? வீட்டிலேயே உட்காந்துட்டு அந்த வஸ்திரத்தை எம்ப்ராய்டரி பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய குணலட்சணங்கள் பாத்துக்கலாம், நம்ம குணலட்சணத்தை மாத்திரம் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த சஜஷன் நமக்கு சொல்லும். நீங்க ஒன்னும் ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அறுபதை கிட்டத்தட்ட முடிய போது, ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது தேவன் அருமையா செஞ்சிட்டு இருக்கிறா, சீக்கிரத்துல முடிஞ்சிடும். நம்ம போய் சொன்னா கூட அதிகமான ரெஸ்பான்ஸ் இருக்கிறது இல்ல. அதனால ஜஸ்ட் வீட்டுல உட்காந்து கேரக்டர் ஸ்டடி, அப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட். வெளியே போக வேண்டாம், அறுவடை செய்ய வேண்டாம், அருவாள் எடுக்க வேண்டாம், வீட்டுல உட்காந்து வஸ்திரம் எடுங்க, நல்லா ஊசி போட்டு குத்து குத்துன்னு. எப்படி ஒரு வேலை செய்யாம இன்னொரு வேலை நிறைவேறும்? கேரக்டர் டெவலப்மெண்ட், குணலட்சணம் வளர்றதுங்கிறது அறுவடை வேலையில பங்கு பெறாம எப்படி வரும் சகோதர சகோதரி? நம்ம பலி செலுத்தாம எப்படி கேரக்டர் டெவலப் ஆகும்? முடியவே முடியாது. ஹாஃப் ஹாஃப், 50-50, இது இருந்தா தான் இது, இது இருந்தா தான் இது. சோ அப்படி சில சமயங்கள் அந்த மாதிரி நியாயமான காரணம் வந்து அங்க கொண்டு வந்துட்டு இருக்கும். உண்மையிலேயே எந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த மாம்சம் காரணம் கொடுக்கும்னா, எந்தெந்த விஷயத்துல நம்முடைய பலி அதிகமாக தேவைப்படுதோ அந்த விஷயத்துக்கு தான் நியாயமான ஒரு காரணத்தை கொண்டு மாம்ச சுபாவம் நோக்கம்னா நிக்கும். வேண்டாம், நீங்க கரெக்டா செஞ்சிருக்கீங்க. அதாவது என்ன, நமக்குள்ள இன்னொரு கூட ஒரு சத்தம் கூட கேட்கும் நம்முடைய காதுல. ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குல திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப அதிகப்படியான பலியெல்லாம் நீங்க ஒண்ணு செலுத்த வேண்டாம். உங்க சரீரத்தையும் கொஞ்சம் கவனிங்க. ஏற்ற காலத்துக்கு முன்னாடி அது வீணா போயிட போகுது. இந்த மாதிரி சில சஜஷன்ஸ் நமக்குள்ள வரும். இந்த மாதிரி சில சஜஷன்ஸ், ரொம்ப அதிகப்படியான பிரயாசம் பண்ணி பலி செலுத்தணும்னு நினைச்சு சரீரத்தை கெடுத்துட்டு நீங்க வேஸ்ட் ஆயிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, வீட்டுல இந்த மாதிரி வேலை செய்யுங்க, அந்த மாதிரி வேலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம மாம்சம் வந்து நமக்கு அங்க அந்த காதுல வந்து சொல்லும். அதாவது என்ன சொல்லுதுன்னா, அந்த 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 விருந்து போன சுபாவத்தினுடைய சத்தம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 9:24 கர்த்தர் இயேசு நமக்கு சொன்ன வசனத்தை இது எடுத்து போடுது. உண்மையிலேயே அதை இழந்துதான் போவார். இது சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட சரீரம், பலி செலுத்தப்பட்டுட்ட சரீரம், நாளுக்கு நாள் சாகணும், ஜீவிக்கணும் இல்ல, நாளுக்கு நாள் சாகணும். சரீரம் மாத்திரம் இல்ல, இந்த நம்மளுடைய உலக சிந்தை மாம்ச சிந்தைகள் நாளுக்கு நாள் செத்துட்டு இருந்தா நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஆனா நாளுக்கு நாள் கொஞ்சம் புஷ்டி ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், நாம வி ஆர் ஆன் தி ராங் ட்ராக், நம்ம ஒரு தவறான பாதையில அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரி. ஆனா இந்த விழுந்து போன சுபாவம் இதை நியாயப்படுத்தும். குற்ற உணர்வு வரும், நீங்க சரியா இல்ல, உங்க கான்சன்ட்ரேஷன் ஓகே, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் உடன்படிக்கைங்க நீங்க சரியா இல்ல, உடனே வந்துடும் இந்த குற்ற உணர்வு, இந்த விழுந்து போன சுபாவம். இல்ல 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 இல்ல, நீங்க ரொம்ப நியாயமா தான் செஞ்சிருக்கிறீங்க, இதுதான் காரணம். அப்ப நம்ம கூட என்ன பண்ணுவோம், நம்ம அடையவே நினைச்சு. ஆனா கண்டிப்பா அந்த சாக்ரிஃபைஸ், இந்த மாதிரி அதை நம்ம சரீரத்தை கொஞ்சம் பேணி காத்துக்கலாம், கொஞ்சம் நிம்மதியா அங்க இருக்கலாம், இதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு விரோதமான சிந்தைகள். நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, அந்த பாவ நிவாரண நாள்ல அந்த பலி பீடத்தின் மேல அந்த பலி செலுத்தப்படுற பலியினுடைய அந்த முக்கியமான உடல் உறுப்புகள், கிட்னி இல்லாட்டி லிவர், அப்புறம் அந்த கொழுப்பு இல்லைங்களா, இந்த சிறுநீரகம், அப்புறம் நுரையீரல், அப்புறம் கொழுப்பு, இது மூணும் அங்க வைக்கும் போது கிட்னியும் நுரையீரலும் எவ்வளவு சீக்கிரம் எரிஞ்சு போகும் அப்படிங்கிற விஷயம் எது சம்பந்தப்பட்டுதான் இருக்கு, எதை பேஸ் பண்ணித்தான் இருக்கு, அங்க எவ்வளவு கொழுப்பு இருக்குதோ, எவ்வளவு கொழுப்பு இருக்குதோ அவ்வளோ சீக்கிரத்துல அந்த பலி என்ன ஆயிடும், கொழுப்பு எது கிடையாலும் வைராக்கியம், பக்தி வைராக்கியம். சோ அந்த எந்த அளவுக்கு இந்த வைராக்கியம் இருக்கோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சாக்ரிஃபைஸ் முடிஞ்சிடும். சோ ரொம்ப முக்கியம். சோ அப்போ இந்த மாதிரி மாம்சம் நம்ம காதுல வந்துட்டு அப்படியே நைஸா பேசுச்சுன்னு வைங்க, நாம ரொம்ப உஷாரா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. இன்னும் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புதிய சிருஷ்டிக்கு மிகப்பெரிய வஞ்சனையே அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த நியாயப்படுத்துற குணம் தான் மிகப்பெரிய டிசப்ஷன். என்னன்னா நம்மளுடைய குற்றங்களை தேவன் இந்த குற்ற உணர்வின் மூலம் உணர்த்தினாலும் அது குற்றங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விழுந்து போன சுபாவம் நியாயப்படுத்துது. பாருங்க, இதுதான் மிகப்பெரிய ஒரு பலவீனம், ஒரு வஞ்சனை புது சிருஷ்டிகளுக்குள்ள அங்க நடக்கிற ஒரு விஷயம். அப்ப சகோதர சகோதரிகள், இது எதுக்கெல்லாம் நியாயப்படுத்தலாம்னா, எப்பயெல்லாம் நம் சகோதர அன்புல தனிஞ்சு போயிட்டோமோ, பிரதிபலிக்க வேண்டிய ஆவியின் கனிகளை எப்பயெல்லாம் பிரதிபலிக்க தவறிட்டோமோ, உடனே இந்த நியாயப்படுத்துதல் நமக்குள்ள வரலாம். எப்பயெல்லாம் சகோதரர்களுக்கு சகோதரர்கள் என்று சொன்னா பிராக்கெட்ல போட்டுடணும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவங்களுக்கு விரோதமா தீமை நினைச்சு தீமை பேசிட்டோமோ, அப்பையெல்லாம் கூட இந்த ரேஷனலைசேஷன் வரும், இந்த நியாயப்படுத்துறது வரும். இல்ல இது இதுக்கு காரணம் இதுதான், இது நியாயத்தான், நீங்க தப்பு அங்க செய்யல. எப்பையெல்லாம் நம்ம வைராக்கியம் தேவனுடைய வேலையில குறைஞ்சிடுச்சோ, அதனால ஒரு வீட்டுல முடங்கி இருக்கிற மாதிரியோ, இல்ல அமைதியா இருக்கிற மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங் மிஸ் பண்றதோ, இதெல்லாம் நடக்குதோ, அப்பையெல்லாம் சில நியாயமான காரணத்தை தூக்கிட்டு இந்த விழுந்து போன சுபாவம் அங்க வரும். எங்கெல்லாம் நம்முடைய பலி குறைவுபடுதோ அந்த விஷயத்துல எல்லாம் இந்த நியாயப்படுத்துற காரியங்கள் அங்க நடக்கும். எங்க எல்லாம் நம்மளுடைய என்ன சொல்லலாம், லக்ஸூரியஸ் லிவிங்க்கு, அதாவது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்முடைய செலவுகள் பிரயாசங்கள் போகுதோ, அதெல்லாம் குற்றம். கான்சன்ட்ரேஷன் அந்த ஓவ் இருக்கு பாருங்க, உடன்படிக்கை, அதுக்கு விரோதமான விஷயம். அப்ப குற்றம் உணர்வு வரும், தேவனுடைய சத்தம் வரும் நமக்கு, அங்கெல்லாம் இந்த நியாயப்படுத்துறது அங்க வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, பிரதர், இந்த அளவுக்கு நம்ம மாம்சம் இந்த நியாயப்படுத்துற வேலைய தந்திரமா செய்யும் தெரியுங்களா? சில சமயங்கள்ல குற்ற உணர்வே நமக்கு வராது. குற்ற உணர்வு வராத அளவுக்கு, அப்படின்னா குற்ற உணர்வு வர்றதுக்கு முன்னாடி எது முந்திக்கும், மாம்சம் ஒரு காரணத்தை தூக்கிட்டு வந்துட்டு நின்றுடும், இதனால்தான் நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, நீங்க இப்படி இருக்கிறீங்க, யூ ஆர் ரைட். அதாவது குற்ற உணர்வு வர்றதுக்கு முன்னாடி மாம்சம் அப்படி ஜம்ப் பண்ணிட்டு வந்துட்டு அங்க நிற்கும், டக்குன்னு வந்து நிற்கும். அப்ப நமக்கு என்னவே வராது, குற்றம் நாம் செய்யற விஷயம் தப்பா சரி, குற்றமே வர உணர்வே வராது. ஆனா ஸ்ட்ராங்கா நாம் சொல்லலாம், குற்ற உணர்வே வரலைன்னா ரெண்டு காரணத்தா, ஒண்ணு நீங்க அந்த அளவுக்கு ஆவியின் கனிகள்ல பூர்ணம் ஆயிட்டீங்க, இல்லாட்டி அந்த அளவுக்கு உங்க மாம்சம் பக்காவா நியாயப்படுத்திட்டு இருக்கு. இதுதான் ரெண்டு விஷயம். சோ எதுல நாம் இருக்கிறோம், இது நாம் சிந்திக்கணும். அதாவது நம்ம ஆவியின் கனிகள்ல பூர்ணமாயிட்டோமா, அதனால குற்ற உணர்வே வரலையா, அல்லது குற்ற உணர்வே வரவிடாம நம்முடைய விழுந்து போன சுபாவம் நம்முடைய குற்றங்களை நியாயப்படுத்திட்டு இருக்கிறா, இது ரெண்டு காரணம் தான் அங்க இருக்கலாம் குற்ற உணர்வு வரலைன்னா. சோ இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கும் போதே, இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு குற்ற உணர்வு வரும் பொழுது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், புரியுதுங்களா? ஒரு குற்றம் செஞ்சிட்டா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டு வாய்ப்புகள் இருக்கும். ஒன்னே தேவனுடைய சத்தம் அந்த குற்ற உணர்வு உணர்த்திட்டு இது தப்பு நீங்க செஞ்சிட்டீங்க, உடனே இன்னொரு ஆப்ஷன் என்ன வரும், இல்ல இல்ல நீங்க ரொம்ப சரியாத்தான் செஞ்சிருக்கிறீங்க, நியாயப்படுத்து விழுந்து போன சுபாவத்தினுடைய நியாயப்படுத்துற காரணம். அந்த ரெண்டு காரணம் இருக்கும், எது சூஸ் பண்ணணும் நாம் சிந்திச்சு அங்க சிந்திச்சு அங்க நாம தேர்ந்தெடுக்கிறது அங்க ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுல எது தேவனுடைய ஆவினால ஏவப்பட்ட விஷயம், தேவன் அங்கீகரிக்கிற விஷயம், நமக்குள்ள நடந்த குற்றங்களை உணர்த்துற அந்த உணர்த்தும் பொழுது, சோ அந்த அதுல இருந்து நம்ம திருந்தணுங்கிற அந்த எண்ணமா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீங்க குற்றமே செய்யலங்கிற இந்த எண்ணம், இதுல எது தேவனுடைய சத்தம் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நாம விழித்திருந்துட்டு அதை நாம் செய்யணும் சகோதர சகோதரிகளே. அதனால ஒரு வேளை இந்த மாதிரி அடுத்த முறை எப்பயாவது நம்முடைய லைஃப்ல கண்டிப்பா வரும், இன்னைக்கு வரும் சில விஷயங்கள் எல்லாருக்கும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயத்துல வரும் இந்த குற்றம் வரும் பொழுது, தயவு செஞ்சு அதை நாம தள்ளி விட்டுட வேண்டாம். ஒரு முறைக்கு ரெண்டு முறை, ரெண்டு முறைக்கு மூன்று முறை நாம் சிந்திப்போம், அது தேவன் நமக்குள் வைத்திருக்கிற அவருடைய சத்தம். அந்த சத்தம் நமக்கு என்ன சொல்லுது, நாம் என்ன செய்யணும், அதை நாம சிந்திக்கக்கூடிய ஜனங்களாக அங்க இருக்கிறோம். சோ மறுபடியும் இங்கே கூட நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நியாயப்படுத்துறத தள்ளி விட்டுட்டு உடனே நமக்கு நமக்குள்ள குற்ற உணர்வின் மூலம் தேவன் சொன்ன அந்த காரியங்களை உணர்ந்து கொண்டு கிருபாசன தண்டைக்கு போய் மன்னிப்பு கேட்டா நன்மை. சில சமயங்களில் மறுபடியும் நாம் இங்கேயும் தவறிடுறோம், இது நெக்ஸ்ட் ஒரு நிலைக்கு அங்க நம்மளை அழைச்சிட்டு போது பாக்குறோம். அந்த மூன்றாவது நிலை என்னன்னா, செய்திட்ட பாவத்திலேயே நிலைத்திருத்தல். நம்முடைய மனசு அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடும், கண்டினியூவேஷன் இன் த சேம் சின், அதே பாவத்தையே தொடர்ந்து செஞ்சுட்டு அதுலயே நிலைச்சிருக்கிறதுக்கே அங்க நாம போயிடுவோம் சகோதர சகோதரிகளே. இது ஏன் வந்துட்டு இப்படி ஆயிடுது அப்படின்னா, ஏன் அந்த பாவத்திலே நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கு, அந்த குற்றத்திலேயே நிலைச்சு நிக்கிறதுக்கு நம்ம போயிடுறோம்னா, அந்த குற்றம் செய்யறதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, பிளஷர், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு திருப்தி இருக்கு மாம்சத்துக்கு. அந்த திருப்தி அதை நிறுத்தணுங்கிற நம்முடைய உறுதியை விட அதிகமா இருக்கிறதுனால்தான் அதை நாம் நிறுத்துறது இல்லை. புரியுதுங்களா? நமக்கு அந்த குற்றத்தை நிறுத்தணுங்கிற அந்த உறுதி இருக்கணும், டிட்டர்மினேஷன் இருக்கணும். இது இது வந்து சாத்தான் கொடுக்கறது, இது தேவன் கொடுக்கறது இல்ல. இது இது அப்பால இப்போ சாத்தானே சொல்லிட்டாரியா, அதை நம்ம கழிஞ்சு போட்டுடணும் அப்படிங்கிற அந்த உறுதி இருக்கணும், இருக்குத உறுதி. ஆனா அந்த உறுதி எப்படி இருக்குன்னா, அந்த குற்றத்துல கிடைக்கிற அந்த பிளஷர், அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட இந்த உறுதி கம்மியா இருந்துச்சுன்னா இதுதான் ஜெயிக்கும், அந்த குற்றத்திலேயே அப்படியே நிக்கலாம். ஆனா இந்த குற்றங்கள் எந்த மாதிரியான குற்றங்கள், இந்த லிஸ்ட் ரொம்ப நல்லா இல்லாத லிஸ்ட், ரொம்ப மோசமான லிஸ்ட். எந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி நம்ம அடிமையை, அதாவது இந்த மாதிரி குற்றங்களை நிலைச்சிருப்போம்னா, சில பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதனுடைய சுபாவம் என்னம்னா, அந்த பழக்க வழக்கங்கள் நம்மை அடிமைப்படுத்தும். ஸ்மோக்கிங் கூட சொல்லலாம், அந்த மாதிரி பழக்கங்கள் நமக்கு இல்ல, அங்க வர்றது இல்ல, ஆனாலும் கூட வர வாய்ப்பு இருக்கு, சிந்திக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல ஸ்பிரிச்சுவல் பிரதர் தா, நியூ கிரியேச்சர் தா, சபையில தா, ஆனா கூட இதெல்லாம் நடக்கும். அதே போல மது அருந்திருது, இல்லாட்டி தவறான உறவுகள், இல்லாட்டி தீமையான பேச்சுகள், இந்த மாதிரி சில பலவீனமான குண லட்சணங்கள், அதனுடைய தன்மையே என்னன்னா, அதை யார் செய்யறாங்களோ அவங்களை தனக்கு அடிமையாக்கிடும். சோ அதனால அதுல கிடைக்கிற சில சில சந்தோஷம், சில இன்பம் என்ன ஆயிடுதுன்னா, அதை வெறுக்கணுங்கிற அந்த வைராக்கியத்தை விட, அந்த உறுதியை விட அதிகமா இருக்கிறதுனால இவர்களால இந்த பலவீனத்தை விட்டு வர்றதுக்கு முடியறதில்ல. அந்த பாவத்திலே அவங்க நிலைச்சு போயிடுறது அங்க நம்ம பாக்குறோம். அந்த பழக்கத்துல ஓவர் ஈட்டிங் கூட வருது, அதிகமா சாப்பிடுறது. ஓவர் ஈட்டிங்னா அந்த நம்ம அதான் நம்ம சொல்ல இல்ல, கிளட்டனி, ஒரு அந்த மாம்சத்தினுடைய ஏழு பலவீனங்கள் ஒரு முக்கியமான பலவீனம், அது கூட வருது. அது கூட நம்ம அங்க சிந்திக்கணும், நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஆனா இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறவரை இந்த குற்ற உணர்வு சும்மா விடாது, சொல்றாரு சும்மா விடாது. அவர் அதைய மீள முடியாம அந்த பாவம் செஞ்சிட்டு இருப்பார், அதுக்குள்ளேயே நினைச்சிருப்பார். ஆனா இந்த குற்ற உணர்வு அவரை படாத பாடுபடுத்தும், அவருக்கு அந்த ரெண்டு சவுண்ட் மனசுக்குள்ள கேட்கும், அந்த அந்த இன்பம், அந்த பிளஷர் அவருக்கு வேணும், அவர் அதை மீற முடியல, அந்த பாவத்துக்குள்ளேயே இருக்கிறார். அதே சமயத்துல என்ன, நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேன், இவ்வளவு தேவனுக்கு விரோதமா நடக்கிறேன், என்னால வர முடியலையே, நான் எப்படி வர்றது, நான் தேவனுக்கு விரோதமா போயிட்டு இருக்கேன், இந்த உணர்வு கூட ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும் அவர். ஏதாவது தேவனுடைய சத்தம் விடாது நம்மள, அப்படியே நம்மள ஒரு ஒரு உழுக்குல ஒரு பெரிய போராட்டமே அங்க நடக்கும் என்று அங்க நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஒரு வகையில என்ன சொல்ல போலானா, எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆனா ரொம்ப விசேஷமா இந்த சத்தியத்துல தங்களுடைய இளம் பிரயாணத்துல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதிரி வஞ்சனைகள் நடக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இது எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ரொம்ப விசேஷமா இது இந்த இளம் சகோதர சகோதரிகளுக்கு அது அது பொருந்தும். அது மாத்திரமல்ல, ஏன் இந்த மாதிரி சில பாவங்கள் நம்ம திரும்ப திரும்ப செய்யணும், அதுல ஈவில் ஸ்பீக்கிங் கூட வருது, அதாவது தீமை பேசுறது கூட வருது, புறம் பேசுறதெல்லாம் கூட வருது. ஆனா இது ஏன் நாம வந்துட்டு அடிக்கடி செய்யறோம், ஏன் இதுலயே நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தினுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப எளிமையா நாம் சொல்லிட்டோம்னா, ஜெனரலா இந்த பாவங்கள், இந்த தீய பழக்க வழக்கங்கள், மாம்சம் பிளஸ் ஆவிக்குரிய தீய பழக்க வழக்கங்கள், இது இதுல நிறைஞ்சிருக்கிற ஜனங்களினுடைய சிந்தை என்னன்னா, எல்லாம் சரிதான், அது மற்றவங்களை துன்புறுத்தாத வகையில், மற்றவங்களை நம்ம செய்யறது வந்து பாதிக்கலைன்னா நாம செய்யறது என்ன, அது சரி, இந்த தாட் இருக்குது பெரும்பாலும். அதனால அவர்கள் எந்த பாதையில போறாங்க, அது தங்களுக்கு என்ன கஷ்டம் வருது, தேவனுக்கு விரோதமா போறாங்களா சிந்திக்கிற மைண்ட் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. அது மாத்திரம் இல்ல, இதே பலவீனத்துல தங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது இன்னொரு முக்கியமான காரணம், நம்ம செய்யறது தான் அவர் செய்யறார், நம்ம செய்யறது தான் அந்த பிரதர் செய்யறார், அந்த பிரதர் செய்யறது தான் நாம் செய்யறோம். இந்த சிஸ்டர் செய்யறதுதான் நாம் செய்யறோம், அவங்க கூட அதே தான் செய்யறாங்க. சோ இப்போ இதே பலவீனத்துல அநேகம் இருக்கிறதுனால கூட, இந்த தவறுக்குள்ள நாம் இருக்கிறதுக்கான இன்னொரு காரணமா கூட அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. ஆனாலும் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த மாதிரி பலவீனத்துக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா தேவன் அந்த சிகப்பு கொடி நம்ம கிட்ட காண்பிப்பார், கண்டிப்பா காமிப்பார். தயவு செஞ்சு அதை நாம மறந்துடக்கூடாது. சோ இந்த மாதிரி பலவீனங்கள் நம்மை மேற்கொண்டு அந்த பலவீனத்திலே நம்மளை தரிச்சிருக்க செய்யுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தேவன் நமக்கு அந்த ஒரு சிக்னல் கொடுக்குறார். அந்த உணர்வு நமக்குள்ள வரும். அந்த வாய்ஸ் ஆஃப் காடுக்கு எப்பயுமே அட்டன்டிவா இருக்கணும். நாம் இருக்கிறது இல்ல, நம்ம நிறைய சமயத்துல நம்ம அவ்வளோ பலவீனம் தான் நாம் எல்லாருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வேலை தேவன் அறி நமக்கு நமக்கு ஒரு வார்த்தையின் மூலம் நம்ம பேசுறாரு தான் நம்ம கேட்கிறோம். இதுவரை கேட்காத சில புது விஷயங்களா தான் இருக்கு. பேசுறவருக்கும் புதுசா தான் இருக்கு, நமக்கும் புதுசா தான் இருக்கு இது விஷயம். ஆனா நம்ம மனசாட்சியின் மூலம் தேவன் எவ்வளவு அருமையா நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நம்ம சிந்தைகள் எல்லாவற்றையும் குறிச்சு அவர் ஒரு அப்படியே ஒரு ஸ்கேன் பண்றார். ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இல்லப்பா அந்தாங்க நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கிறீங்க, இந்த மாதிரி சிந்திக்கிறீங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. சிக்னல் சிக்னல் வருது நமக்கு. சோ அதை நம்ம கவனிக்கணும். அது தேவன் கொடுக்குற நமக்கு சத்தம். சோ அந்த அன்இசி ஃபீலிங் இருதயத்துல அப்படியே ஒரு மாதிரியான உணர்வு வந்துச்சுனாவே அது வந்து சத்தம், அது குற்ற உணர்வு. ஏன் வந்துச்சு? ஜஸ்ட் நான் முன்னால என்ன பேசிட்டேன், ஜஸ்ட் நான் என்ன சிந்திச்சிட்டேன், ஜஸ்ட் இப்ப நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த விஷயங்களை நாம ஸ்கேன் பண்ணும் மறுபடியும். அப்ப கண்டிப்பா தேவன் உணர்த்துவார். அதை நம்ம புரிஞ்சிட்ட உடனே சரண்டர் ஆகுறது பெஸ்ட். ஆனா இல்ல அதை நியாயப்படுத்திட்டோம் அப்புறம் கண்டிப்பா அந்த பாவத்திலேயே நிலைச்சு நிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும் எல்லா பாவத்துக்கும் தேவன்கிட்ட என்ன இருக்கு, என்ன இருக்கு, எல்லா பாவத்துக்கும் தேவன்கிட்ட என்ன இருக்கு. பாருங்க நம்ம எவ்வளவு சாதகமா பேசுறோம். எல்லா பாவத்துக்கும் தேவன்கிட்ட என்ன இருக்கு, நான் முதல்ல என்னதான் சொல்றோம், மன்னிப்பு இருக்குதான் சொல்றோம், ஆனா தண்டனை கூட இருக்குதே. அது மறக்க வேண்டாம். இனிமேல் நம்ம ஆர்டர் மாத்தி வச்சுக்கலாம். எல்லா பாவத்துக்கும் தேவன்கிட்ட என்ன இருக்குது, முதல்ல தண்டனை இருக்கு. தேவன் மன்னிக்க மாட்டார்னு நம்ம சொல்லவே இல்லை. தேவன் நம்மளை ரொம்ப மன்னிக்கிறார். ஆனா சில சமயங்களை நாம் என்ன நினைச்சிடுவோம்னா, சில பாவங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மனசுல சில சஜஷன் வரும், இல்ல எல்லாம் ஒரு அனுபவம் தான், இனிமேல் நாமோ பாவம் செய்ய மாட்டோம். கரெக்ட், லைஃப்ல எல்லாமே அனுபவம் தான். ஆனா நல்லா மறந்துட வேண்ட ஒரு முக்கியமான பாயிண்ட், புது சிருஷ்டிக்கு எல்லா அனுபவமும் ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆ ஃபெயிலா ஒரு ரிசல்ட் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். எல்லாம் அனுபவம் தான் நாம் ஏத்துக்கிறோம். சில விஷயங்கள் அனுபவத்துல தான் நாம் கற்றுக்கொள்வோம். நியாயமான பாயிண்டா, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனா எல்லா அனுபவமுமே புது சிருஷ்டிகளுக்கு ஒரு சோதனை, ஒரு பரிசோதனை. அவங்க பாஸ் ஆனா அதுக்கு தகுந்த ரிவார்டு இருக்கு, அவங்க அதுல விழுந்து போயிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த ரிவார்டு இருக்கு. இனிமேல் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் அது ஒரு டெஸ்ட் நினைச்சிட்டுனாமோ அங்க போறது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ கண்டிப்பா நம்முடைய தேவன் இந்த மாதிரி பாவங்கள் நமக்கு மன்னிக்கிறார். ஆனா இந்த மனசாட்சி, அதனால்தான் நம்ம கிளியரா ஒரு வசனம் படிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒரு பாவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது. அப்படியே லிங்க் பண்ணுங்க. பரிசுத்தாவி என்னதான் பண்ணுவனா, அந்த பரிசுத்தாவி அந்த மனசாட்சி, எனக்கு என்னமோ அது சிமிலர் வேர்ட்ஸ், அந்த மனசாட்சி மூலத்தான் நம்மகிட்ட பேசு. சோ இந்த மனசாட்சிக்கு, நல்ல மனசாட்சிக்கு விரோதமா செஞ்ச ஒவ்வொரு பாவமும் கூட கண்டிப்பா அதற்குரிய தண்டனையை பெற்றே தீரும். நம்ம பார்க்கிறோம் தாவீதினுடைய விஷயம், நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. பாவம் செஞ்சிட்டார் பெத்செபால் கூட. அப்போ நாதான் அவர் வந்துட்டு தீர்க்கதரிசி அவருக்கு அது சொல்ல போது ரொம்ப மன்றாடினார் தேவன் கிட்ட. தாவீது தன் பாவத்திலிருந்து உணர்ந்துட்டு தேவன் மன்னிச்சார் கண்டிப்பா. சோ அந்த பெத்செபாலுக்கு பிறந்துட்ட அந்த குழந்தை அது மறிச்சு, அதாவது மன்னிச்சிட்டார் அங்க யாருக்கு, தாவீதுக்கு. ஆனா தண்டனை கூட இருந்துச்சு. அந்த தண்டனை என்ன பார்க்கிறோம், அந்த குழந்தை. ஆனா பொதுவா நம்ம தாவீதுக்கு அந்த பாவத்துக்கு அவர் வாங்க தண்டனை அந்த குழந்தையினுடைய மரணம் வரைக்கும் நின்றுடுறோம். பட் இல்ல, அந்த அவர் செஞ்ச அந்த பாவத்துக்கு அவர் போராடி கிருபை பெற்று மன்னிப்பை வாங்கிட்டார். தண்டனை என்னன்னா, அங்க நான் அந்த தீர்க்கதரிசி சொல்ல போது, நீங்க சாகாத படிக்கு தேவன் உங்கள் பாவத்தை, நீங்க செத்துக்கணும், தேவன் உங்களை சாக விடல, உங்களை மன்னிச்சிட்டார். ஆனா அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் வாழ்க்கை முழுக்க இருக்குது. இந்த குழந்தை மறிக்குது, அப்புறம் அவருடைய குழந்தைகள்லயே ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் பயங்கரமான தப்பு செய்யறாங்க. வசனத்தில் நாம் படிக்கிறோம், தன்னுடைய மகன் அப்சலோமே அவருக்கு விரோதமா எழும்புறது, அவருக்கு முன்னாலேயே மகன் அப்சலோம் ரொம்ப பரிதாபமான மரணம் மறிக்கிறது. அந்த வார்த்தையை ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து படிச்சு பாருங்க. வசனம் 2 சாமுவேல் 18:33, அந்த அந்த பாவத்துக்கு அவர் வாங்கின அந்த தண்டனை ரொம்ப அருமையா நம்ம மனசுல உணரும்.
அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கௌணி வாசலில் மேல் வீட்டுக்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனே ஆனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான்.
ஒரு தந்தை ஸ்தானத்துக்கு போ, தன் மகனுடைய பேர் எவ்வளவு முறை உச்சரிக்கிறான். இது வசனம், நம்மளால் வாசிக்கத்தான் முடியுது. பட் இது வசனம் மாத்திரம் இல்ல, முழுக்க முழுக்க உணர்வுகள் நிறைஞ்சிட்ட ஒரு வசனம். ஒரு அப்பா தன் பைய தனக்கு முன்னாடி மறிச்சு போன உடனே எவ்வளோ கதறி அழுவார். அந்த வசனத்தை இருக்கு எவ்வளவு முறை அப்சலோம் சொல்றாரு கவனிங்க, அப்சலோமே அப்சலோமே, என் மகனே என் மகனே, எவ்வளோ பரிதவிச்சு போயிடுமா அந்த தண்டனையினுடைய வீரியம் கவனிக்கணும். நாம் கண்டிப்பா தேவனுடைய அபரிதமான அந்த அன்பு நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த இரக்கம் இருக்கணும். இல்ல நம்ம சொல்லல, அதே சமயத்துல தேவனுக்கு நீதியும் இருக்குதே குணலட்சணம். அதான் நம்ம ஏற்கனவே சில பாயிண்ட்ஸ் பேசியிருக்கிறோம். நீதியை தேவன் பிரயோகிக்கும் போது மாத்திரம் மற்ற மூன்று குணலட்சணங்கள் கொஞ்சம் தூரம் தான் நிற்கும். இடையில வந்து ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணாரு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரமே எதுதான். அன்பு செய்யும் போது நீதி வரும், ஞானம் வரும், வல்லமை வரும். வல்லமை பிரயோகிக்கும் போது மற்ற மூணும் வரும். ஆனா நீதி பிரயோகிக்கும் போது எதுதான் நிற்கும்? நீதி தான் நிற்கும், மீதி எல்லாம் கொஞ்சம் பின்னாகும். சோ அதை நம்ம கவனிக்கணும். சோ அப்போ எல்லா பாவங்களுக்கும் உரிய தண்டனை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய கருத்துல வாங்க வேண்டியது இருக்கு. சோ இந்த பாவத்திலே நினைச்சு நிக்கிற அந்த மூன்றாவது நிலை ரொம்ப ஆபத்து. சோ அதனால சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி நம்ம பாவத்துல நிலைச்சு நிக்கிறவங்களா இருந்தா, ஜஸ்ட் நான் உங்ககிட்ட தாழ்மையா வேண்டிக் கொள்கிறேன், இது வெறும் கேட்டுட்டு போக வேண்டிய சப்ஜெக்ட் இல்ல, எல்லாமே அப்படித்தான். நான் இங்க இருந்து பேசும் போது எடுக்கும் போது எந்த சப்ஜெக்டுமே ஜஸ்ட் கேட்டுட்டு மனசுல டச் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமோ ரொம்ப வருத்தமோ ரொம்ப குத்த போட்டுட்டோ போறோம், அது பத்துறது இல்ல. அது பார்த்தோம், அதை நம்ம வாழ்க்கையில என்னைக்கு நம்ம நடைமுறைப்படுத்துறோமோ அதுதான் இந்த சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தேவன் கொடுக்கறதுடைய அந்த காரணம். சோ அதுதான் அல்டிமேட் காரணம் சகோதர சகோதரி. இல்ல கண்டிப்பா நாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற விஷயங்கள் நம்ம நிறைய பேர் நிறைய நிறைய சமயங்களை தவறுதா செய்யறோம். ஆனா அதைய ஏற்ற வகையில பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யும். சோ அப்போ கண்டிப்பா இந்த நிலைமையில் இருக்கிறவங்க அந்த குற்ற உணர்வுனால ரொம்ப சீரழிக்கப்படுவாங்க. அவங்க கண்டிப்பா தேவனிடத்துல போய் நாம் ஜபித்துட்டோம் என்றால் அவருடைய கிருபைக்கு நமக்கு அங்க பாத்திரவான்களாயிடும். ஆனா ஒருவேளை அது கூட செய்யலினா இந்த நிலைமை இன்னொரு மோசமான நிலைமைக்கு வழி நடத்துது. அந்த அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுடைய வார்த்தை என்ன இருக்கும் தெரியுங்களா? வார்த்தை நினைவெல்லாம், நான் தேவன்கிட்ட ஜபிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாத அந்த தாட் மைண்ட்ல கண்டிப்பா வரும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பாவங்கள் அடிக்கடி 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 செஞ்சு அதிலேயே நிலைச்சு இருக்கிற நிலைமையில தாண்டிட்டு அந்த நிலைமையில இருக்கிறவங்களுடைய மைண்ட்ல இன்னொரு சஜஷன் என்னத்தான் வரும்னா, நாம ஜபத்துல கூட தேவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நாம் என்ன இல்ல, தகுதி இல்லை, அன்வர்த்தினஸ், தகுதி இல்லாத ஒரு நிலைமைக்கு அவங்கள தள்ளும், அந்த எண்ணத்திற்கு அவங்கள தள்ளும். இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு புது சிஷ்டி என்ன உணர்வார்னா, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் அதுல இருந்து வெளிப்படணும், நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேன், இதெல்லாம் வரும். ஏன்னா அவர் தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறார், பாவத்திலேயே நினைச்சிட்டு இருக்கிறார், பாவத்தை எதிர்க்கணுங்கிற அந்த வைராக்கியம்.